ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே கொழுந்துவிட்டு எரிய ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது சுவாமி, நீர் பேசும்போது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் பாம் சண்டை, குருத்தோலை ஞாயிறாக இருப்பதனால நாம் ஏற்கனவே நம்முடைய திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சர்மன் சீரியஸ்க்கு ஒரு சின்ன பிரேக், ஓகே, புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் என்கிற ஒரு சர்மன் சீரியஸ் தான் கடந்த இரண்டு வாரமாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். எபேசியருக்கு இந்த நிருபத்திலிருந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சோ அதனுடைய இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் பீஸ், அத த பெல்ட் ஆஃப் ட்ரூத், அதை குறித்து தியானித்தோம். இன்னும் ஃபைவ் பீசஸ் அதுல இருக்குது. மேபி ஆண்டவர் சித்தமானால் நெக்ஸ்ட் வீக் இஸ் ஈஸ்டர் சண்டே. சோ வி வில் லிசன் டு காட் த ஈஸ்டர் மெசேஜ் அண்ட் தென் வி வில் கெட் பேக் டு எபேசியன்ஸ். எபேசியருக்கு எழுந்த நிருபத்திலிருந்து அந்த ஆர்மர் ஆஃப் காட் சீரீஸ்ல இருந்து தேவனுடைய செய்தியை கேட்போம். ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பாக, அல்லது யா க்ளோஸ் டு த்ரீ மந்த்ஸ், வி செலிப்ரேட்டட் கிறிஸ்மஸ். ஓகே, கிறிஸ்மஸ் ஞாபகம் இருக்குதா? என்ன புது ட்ரெஸ் வாங்கினீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? ஓகே, வெரி குட், ரைட். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்க கேட்ட செய்தி ஞாபகம் இருக்குதா? ரைட், Christ humbled for us. மூணு மாசம் ஆயிடுச்சு இல்ல? ஓகே, பட் ஸ்டில் ஒரு ரீகேப். கிரைஸ்ட் ஹம்பிள்ட் ஃபார் அஸ், அதன் அடிப்படையில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். மூணு பாயிண்ட் என்ன கேட்டோம்? கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி இன் ஹெவன், மகிமையில் தாழ்மை. ரெண்டாவது, கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி இன் இன்கார்னேஷன், மண் உலகில் தாழ்மை. தேர்ட் பாயிண்ட், Christ's humility in death. Okay, மரணத்தில் தாழ்மை. அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் குறித்து தியானித்தோம். சோ அதன் மூலமாக தேவன் என்ன செய்தார்? மறுமையில் இயேசுவானவருக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை தந்தார். கிரைஸ்ட் சூப்பர் எக்ஸால்டேஷன் இன் இட்டர்னிட்டி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார் என்பதை குறித்து தான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம் செய்தியை கேட்டோம். இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற செய்தியின் தலைப்பு ஹம்பிள் கிங்ஸ் ப்ரொசஷன் பேஷன் அண்ட் ப்ராக்ளமேஷன். ஓகே, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்ல வந்து அதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம், ப்ரொசஷன் பேஷன் அண்ட் ப்ராக்ளமேஷன். ஒருவேளை ஹம்பிள் கிங், தாழ்மையுள்ள சாந்தமுள்ள ராஜா அப்படின்னு சொல்லும் போதே, இஸ் இட் பாசிபிள்? அதுதான் நம்முடைய உள்ளத்துல தோன்றக்கூடிய ஒரு காரியம். ராஜா அல்லது கிங் என்று சொல்லும் போதே ஒரு கௌரவம், ஓகே, ஒரு விதமான ஒரு தாட் நமக்குள்ள ப்ராசஸ் ஆகும்ல ராஜான்னு சொல்லும் போது. ஆனா இயேசுவானவரை குறித்து நாம் சுவிசேஷ வேத பாடத்தில் வாசிக்க கேட்டோம். அதுல என்ன வாசிக்க கேட்டோம்? மத்தேயு 21 அதிகாரம் 4 வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். சோ பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட்ல இன்னைக்கு உலகத்துல நாம் பார்க்கிற அல்லது நாம் பழகிற மனிதர்கள்ல பொசிஷன், ஓகே, ஒரு பொறுப்பு இருக்கும்போது, ஒரு பவர் இருக்கும்போது,
எப்படி அவர்களுடைய பிராக்டிக்கல் லைஃப் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பொசிஷன் பவர் வரும்போது சாதாரண ஒரு மனிதர்கள் கூட வித்தியாசமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாந்த குணம் உள்ளவராய், ராஜா சாந்த குணம் உள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார். இது புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9 ஏற்கனவே இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. என்ன உரைக்கப்பட்டது? சகரியா 9:9, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், அடுத்தது ரட்சிக்கிறவர், மூன்றாவது தாழ்மை உள்ளவர். ரிஜாய்ஸ் கிரேட்லி, யுவர் கிங் கம்ஸ் டு யூ ட்ரையம்பன்ட் அண்ட் விக்டோரியஸ் இஸ் ஹி, ஓகே, ஹம்பிள் அண்ட் ரைடிங் ஆன் எ டான்கி. நீதி உள்ளவர், நம்மை ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர் எப்படி வருகிறார்னு சொல்லி தீர்க்கதரிசனம் மூலமாக உரைக்கப்பட்டது. கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியாள் மேலும், மரியின் மேலும் ஏறி வருகிறார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இயேசுவானவர், நாம் யோவானுக்கு எழுந்த தீர்க்கதரிசன யோவான் சுவிசேஷ புக்ல நாம் வாசித்தோம், லாசருவை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக அந்த சூழ்நிலையில் இருந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், ஓகே, த ஹை பிரீஸ்ட், த ஃபாரிசீஸ், அவங்க எல்லாம் லாசரு உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு இன்னமும் இயேசுவானவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நேரத்தை பார்த்து கொண்டு இருந்தார்கள். சோ, இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினதுக்கு பிறகு இயேசுவானவர் கொஞ்சம் பிரைவேட்டா தான் மூவ் பண்ணி கொண்டிருந்தார். ரொம்ப பப்ளிக்கா அவரை வெளிப்படுத்தவில்லை, பிகாஸ் அவருடைய நேரம் இன்னும் வரல. ஓகே, 6 days பிஃபோர் த பாஸ் ஓவர், மரியாளும் மார்த்தாலும் ஒரு டின்னர் பார்ட்டி அவங்க வீட்டில் ஆர்கனைஸ் பண்றாங்க, லாசரஸ் வீட்டில். ஓகே, அங்க இயேசுவானவர் போறாரு. அங்க போன உடனே திரளான ஜனங்கள் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. ஏன்னா ஒண்ணு, இயேசுவானவர் லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், மரித்து போன லாசருவை உயிரோடை பார்ப்பதற்காகவே ஏராளமான பேர் வந்துட்டாங்க. சோ, அந்த சிச்சுவேஷன்ல ஈவன் இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், ஓகே, பொறுப்புள்ள, பதவி உள்ள பொசிஷன் அண்ட் பிரஸ்டீஜியஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இவங்க, Even they wanted to kill Lazarus. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அதான் பேக்ரவுண்ட். அந்த நேரத்தில் தான், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இயேசுவானவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போறாரு. ஜஸ்ட் 2 miles. மேசியாவாக, ராஜாவாக பவனி வருகிறார். நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர். அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரிக்கிறாங்க. திரள் கூட்ட மக்கள் ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிறார்கள். உன்னதத்தில் மகிமை என்று சொல்லுகிறார்கள். ஈவன் குருத்தோலைகளை அசைத்து பாடுகிறார்கள். குருத்தோலைகளை வழியில அழகா விரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இயேசு மேசியாவாக பவனி செல்கிறார். 4 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம், இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். 4 காஸ்பல் ரைட்டர்ஸும் இந்த அருமையான குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு நாம் எதற்காக அனுசரிக்கிறோம், எதை அனுசரிக்கிறோம் என்பதை அழகாக எழுதியிருக்கிறார்கள். மத்திய எழுந்த சுவிசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், த க்ரௌட் எப்படி ஷவுட் பண்ணாங்களாம், ஓசானா டு த சன் ஆஃப் டேவிட்,
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அந்த வசனத்தை சங்கீதம் 118:26 வாசிக்கிறோம். மத்தேயுல தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று வாசிக்கிறோம். ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் என்ன வாசிக்கிறோம்னா, இந்த சன் ஆஃப் டேவிட் என்பது இல்லை, பட் இந்த மூன்று சுவிசேஷத்திலையும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பிளஸ்ட் இஸ் ஹூ கம்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஓசன்னா ஒருவேளை அதற்குரிய மீனிங் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மீனிங் என்னன்னா, சொல்ல முடியுமா? சேவ் அஸ், ஓகே, ரட்சியும், சேவ் அஸ். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஓகே, இந்த மீனிங் என்னவென்றால் அதை கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதாவது பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் சாம் 118:25, வேர் இட் மீன்ஸ் சேவ் ப்ளீஸ், ஓகே, எங்களை ரட்சியும். இட் இஸ் அ க்ரை டு காட் ஃபார் ஹெல்ப், உதவிக்காக கதறுகிற ஒரு வார்த்தை, சேவ் ப்ளீஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீச்சல் தெரியல, ஆனா ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போறீங்க, சம்படி தள்ளி விட்டுறாங்க, இம்மிடியட்டா நீங்க செய்யற ஒரு காரியம் என்ன? Help, like you will cry for help. அந்த மாதிரி ஒரு காரியம் தான், ஹெல்ப், சேவ் மீ. அதனுடைய ஹீப்ரூ வேர்டு என்னன்னா, ஓசியன்னா, ஓசியன்னா. ஆனா அந்த ஹீப்ரூல இருந்து கிரேக்க மொழியில நியூ டெஸ்ட்மெண்ட்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ஓசன்னா என்றுதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே தான் இங்கிலீஷ் வேதாகமத்திலையும் ஓசன்னா என்று அந்த தான் நாம் வாசிக்கிறோம். நாம் அந்த நாட்களில் ஒருவேளை நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, they were not very certain, okay, மேசியாவாக வந்திருக்கிறவரை ஒரு சில பேர் இனம் கண்டு கொண்டார்கள், எஸ், இயேசுவானவர் தான் மேசியா. ஆனா சில பேருக்கு இன்னும் இவர் தான் மேசியா என்று தெரியாது, இவர் தான் வரப்போகிற ராஜா என்று தெரியாது. ஒரு சில பேர் தெரிந்தவர்களும் அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று யோசித்திருந்த சூழ்நிலை. சோ அந்த இடத்துல உன்னதத்தில் ஓசன்னா, பிளஸட் இஸ் ஹி ஹூ கம்ஸ் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட் அப்படி என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், பிளீஸ் சேவ் அஸ் என்பது அர்த்தம் கிடையாது. ஓகே, இட்ஸ் லைக் லார்ட், யூ ஆர் அ சால்வேஷன், நீர் எங்களுக்கு ரட்சிப்பு என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அங்குள்ள மக்கள் சொன்னார்கள். சேவ் பிளீஸ், இட் கேம் டு மீன் சால்வேஷன், சால்வேஷன், சால்வேஷன் ஹாஸ் கம். ஈவன் ஜான் பைப்பர் என்ன சொல்றாருன்னா, ஓசானா மீன்ஸ் ஹுரே ஃபார் சால்வேஷன், it's here, salvation is here because Jesus is here. It's not about save us, the savior is here, Jesus Christ is here. நேற்று தினத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, 2020 ICC World Cup match. So அது எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி தெரியல. இந்தியா நீடட் 7 ரன்ஸ் டு வின் கடைசியில். ஓகே, சோ அப்போ பேட் பண்ணது யாரு? தோனி. ஓகே, ஒரு எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு தெரியல, பட் ஸ்டில் தோனி பேட் பண்ணும்போது எத்தனை பேர் யோசித்திருப்பீங்க, இஸ் கோயிங் டு ஹிட் அ சிக்ஸ். யாரும் பார்க்கலையா? வி நோ தட் தோனி இஸ் த பெஸ்ட் பினிஷர் இன் த வேர்ல்ட். ஓகே, ஹி வில் பினிஷ் இட் வித் அ சிக்ஸ். Did you say when Dhoni was batting, we want a sixer, or did you say it's going to be a six? I said, I thought to myself, He's going to hit us 6. Because we know He has such a caliber. And He has proved. Over the years He has proved. எந்த ஒரு மேட்ச்லயும் ஒரு 6 அடிச்சு என்ன பண்ணுவான், அழகா இந்தியாவுக்கு ஒரு வின் கிடைக்கும். We know that he is going to hit a 6. தோனி வந்தோன்னு we want 6 ன்னு சொல்ல போறது இல்ல. அதே போலதான் ஜீசஸ் as a Messiah, as a king வந்துட்டாரு. We are not going to tell him save us. Instead we say salvation. Praise God.
அதே போலதான் Hallelujah. Hallelujah என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன?
Praise. Praise the Lord. Okay, you are calling someone to praise God. But what happens?
Okay, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் போது என்ன சொல்றோம் நம்ம?
Hallelujah. It's a celebration.
Okay, அதே போலதான் அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரும் இயேசுவை இரட்சகராக பார்த்து அவரை துதித்தார்கள். ஈவன் ஜான் பைப்பர் என்ன சொல்றார்னா, the word moved from the Hosanna, okay, the moved, it moved from plea to praise, from cry to confidence that he is our savior. Jesus is our savior.
Procession
போறாரு, எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாழ்மையான இயேசுவுக்கு இருந்த பேஷனை பார்க்கிறோம். ஓகே, எப்படிப்பட்ட பேஷன்? லூக்காவின் சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனம் 39 41 வரைக்கும் வாசிக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 19 அதிகாரம் 39 41. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றாங்க. அவர் சேவ் அஸ் அப்படின்னு சொல்லி மனிதர்கள்லாம் அங்கிருந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது பரிசேயர்கள் சில பேர் வந்து சொல்றாங்க, சீஷரை அதட்டும். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இயேசுவானவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. 42 வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சாந்த குணமல்லவராக, நீதி உள்ளவராக, ரட்சிக்கிறவராக பவனி செல்லும் போது எருசலேமை குறித்ததான ஒரு பேஷன், கண்ணீர் விட்டு அழுகிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடிதான் லாசர் மரித்த போதும் இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ் த சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன், ஆல்சோ இஸ் சன் ஆஃப் மேன், மனித குமாரன். அவர் மனித குமாரன் என்பதற்கு ஒரு உதாரணம், அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்பது நமக்கு நாம் அறிந்து கொள்கிறோம். கண்ணீர் விட்டு அழுகிறார் இஸ் மோர் பேஷன், இட் ஷோஸ் பேஷன் டு த பீப்புள். அடுத்தது 45 வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி. இஸ்லாம் ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அடுத்தது தேவாலயத்துக்குள்ள போறார், அவருடைய பேஷன். ஓகே, தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது பார்க்கிறாரு அங்க என்ன பண்றாங்க, விற்கிறாங்க, வாங்குறாங்க, ஒரு மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி மாறிது. அங்க போய் அவர் என்ன செய்யறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, இது ஜப வீடு, இதை கல்லர்
குகையாக மாற்றிவிட்டீர்களே. என்னுடைய ஆலயம் இது ஜப வீடு, இதை கல்லர் குகையாக மாற்றிவிட்டீர்களே என்று அவருடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை அந்த நாட்களில் கட்டி முடித்ததற்கு பிறகு அவன் சொன்ன சில வசனங்களை அந்த ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன்ன விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். அடுத்தது பதினைந்தாம் வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறது, இது ஜப வீடு, இது ஜப வீடு. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. ஒருவேளை எத்தனை பேர் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட சிந்தையோடு வருகிறோம், இது ஜப வீடு, ஏன் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தை நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வசனத்தில் சாலமோன் சொல்றது, சாலமோன் மூலமாக ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. ஹவுஸ் ஆஃப் பிரேயர், இது ஜப வீடு. ஆகவே ஆண்டவரை ஆராதிக்க வரும்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் இவளை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஊற்றிவிடும் போது ஆண்டவர் அதை கேட்கிறார். இட்ஸ் எ ஸ்பெஷல் பிளேஸ். ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடம் எதற்காக தங்குகிறார்? நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்காக, நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கேட்டு நம்மை விசாரிப்பதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக. இது என்றைக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு பிரியம். ஆனால் ஏசாயா 56:7 வாசிக்கிறோம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஓகே, தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு, என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்படின்னா ஒரு சில பேருக்கு மட்டும் கிடையாது. Anybody can come. It's open for all. It's not a place to do some kind of business. It's a place where we come together and pray. ஜப வீடு. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதை எப்படி மாற்றிவிட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 7 அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன மூலமாக ஆண்டவர் உரைத்தது, இது என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று. ஆனால் எரேமியா 7 அதிகாரத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் இந்த ஆலயத்தை வித்தியாசமான விதங்களில் மாற்றிவிட்டார்கள். அந்த கான்டெக்ஸ்டில் தான் வாசிக்கிறோம் 11 வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ. இது ஜப வீடு என்று அழைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதைதான் மீண்டுமாக இயேசுவானவர் பவனி
பவனியாக போகும்போது அவருடைய உணர்ச்சியை சொல்றார். இது ஜெப வீடு, இதை கள்ள கொகை ஆகிட்டீங்களேன்னு சொல்லி பேச தொடங்குறாரு. எரேமியாவில் அதே வாசிக்கிறோம், உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ. எப்படி இவருடைய பார்வைக்கு அது கள்ளர் குகையாக மாறிற்று? நீங்கள் ஏழாம் அதிகாரத்தில் அந்த ஒன்னாம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து வந்தீங்கன்னா தெரியும், ஏன் ஜெப வீடு கள்ளர் குகையாக மாறிற்று. எரேமியா ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மூன்றாம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஏன் கள்ளர் குகைன்னு சொல்றாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுடைய வழிகள், அவருடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவில்லை. ஆகவே சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். ஐந்தாம் வசனம், நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாக தீர்த்து. சோ அவங்களுடைய வழிகள் அவங்களுடைய கிரியைகள் ஆண்டவருக்கு ஏற்றதாக இல்லை. அது மாத்திரமல்ல, இங்க என்ன வாசிக்கிறோம்னா, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாக தீர்த்து. அப்படின்னா என்ன அறிந்து கொள்கிறோம்? அவர்கள் மத்தியில நியாயம் கிடையாது, நியாயத்துக்கு அங்க வழி கிடையாது, அநியாயம். அந்த சூழ்நிலையில் தான் சொல்றேன், கள்ளர் குகையாயிற்றோ. நம்முடைய திருச்சபையில் நம்முடைய செய்கை, நம்முடைய நடத்தை, இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் போது உண்மையிலே இது ஜெப வீடு. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய செய்கையும் நம்முடைய வழிகளும் வித்தியாசமாக இருக்கும் போது, அது மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையில் நியாயத்துக்கு வழி இல்லாமல் அந்நியாயத்துக்கு வழி இருக்கும் போது இது கள்ளர் குகையாக மாறிவிடுகிறது. ஆனால் இயேசுவானவர் நீதியுள்ளவர், இயேசுவானவர் ரட்சிக்கிறவர், இயேசுவானவர் தாழ்மை உள்ளவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:17 வாசிக்கிறோம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11:17. சோ தாழ்மையாக வந்த இயேசுவானவர் இங்க என்ன சொல்லி போதிக்கிறாரு, என்ன சொல்லி ப்ரொக்ளைம் பண்றாரு? இது ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். நம்முடைய வழிகள், நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நீதி, நியாயம் நம்முடைய நடத்தையில் அது காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான பொசிஷன், பவர், இவை எல்லாவற்றையும் இயேசுவானவர் தாழ்மையின் சொரூபமாக பவனி வந்ததை நாம் தியானிக்கிறோமே, அப்படியாக இந்த எல்லா விதமான பொசிஷன் அண்ட் பவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று அறிந்து நாம் அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நாம் ஆராதிக்கும் போது, ஒருவேளை அந்த ஆராதனையில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நாம் ரட்சியும் என்று கதற வேண்டிய அவசியம் இல்லை. இரட்சகராக வந்த இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இரட்சகராக இயேசு நம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்ததாயும் அவருடைய செவி கேட்டதாயும் இருக்கிறது. நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன், இவையெல்லாம் இப்படிப்பட்ட தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு, தேவன் நடத்தி காட்டின விதத்துக்கு ஏற்றது போல
அவருடைய உணர்ச்சியில் காணப்பட்டதை போல, அவர் உபதேசித்ததை போல இருக்கும் என்றால் தேவன் நிச்சயமாகவே மகிழ்வார். நாம் ஓசனா என்று நாம் இன்றைக்கு பாடினோமே, அதை ஏற்றுக்கொண்டு அவர் நம் மேல் அதிக பிரியமாயிருப்பார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் சில வேளையில் அல்ல, ஆனால் சில ப்ரேயர்ஸ் வந்து ஒருவேளை தேவன் உடனடியாக கேட்கிறார். இல்லை, when we ask and he says yes immediately and praise God, we shout hallelujah. சில ப்ரேயர்ஸ்க்கு வந்து ஒருவேளை நோ கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு இணையாக இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் சில வேளையில் நோ கூட சொல்லிடுவார். சில சூழ்நிலையில் ஆன்சர்ஸ் இருக்கும், பட் டிலேடு. சில வேளையில் ஆண்டவர் நாம் அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்று சில வேளையில் நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு காலம் தாழ்த்தி பதில் கொடுப்பார். சில வேளைகள் இமீடியட்டா பதில் கொடுப்பார், சில வேளையில் நோ, சில வேளையில் இஸ் ஆன்சர்ஸ் வில் பி டிலேட், பட் ஸ்டில் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் யுவர் ஆன்சைட்டிஸ் ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. He cares for you. Whenever we come to this church to worship, let's come with that kind of an attitude. Let's bring all our worries and anxieties and then let's offer everything at the feet of Jesus, because idu jaba veedu, nammude jabangalai kekkiravar, nammude jabangalai kettu badhil kodukka வாஞ்சியோடு இருக்கிறார். ஜபத்திற்கு மாத்திரமல்ல, நாம் உள்ளே வரும்போது கூட அழைத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு தேவன் எதிர்பார்க்கிறது நம்முடைய வழிகளையும் நம்முடைய செய்கையையும் சீதூக்கி பார்க்க தேவன் அழைக்கிறார். As we come to worship, let's come down, come and let's analyze our lives, search our hearts. ஆண்டவருக்கு பிரியமானது ஏதாவது இருக்கும் என்றால் அதை ஆண்டவரோடு சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி நம்ம ஒப்புரவாக்கும் போது, தென் அவர் வர்ஷிப் வில் பி ஈவன் மோர் மீனிங்ஃபுல். வர்ஷிப்பை முடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் பயங்கரமாக மகிழ்ந்து களி கூறுவார். இல்லைன்னா ஒருவேளை அன்றைக்கு இயேசுவானவர் உபதேசித்து போல ஆலயத்துக்கு வர கலர் குகை மாறி நீ யோசிக்கிறியோ என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு. நீதி உள்ளவர். அதே போல நம்முடைய கம்யூனிட்டியில தேவன் நீதியை எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். அவர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அவருடைய மாதிரியை நாம் பின்தொடர்வோம். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். Hosanna. It's not a cry. It's the way we say that we are confident. It's not a plea. It is with confidence we say, You are our Savior. Here is the salvation. இது ஆண்டவருடைய வீடு, இது ஜப வீடு. இதை கல்லர் குகையாக மாற்றுவதற்கு தேவனுக்கு விருப்பமே கிடையாது. He proclaimed that during this procession, during his triumphant procession, he proclaimed it. as we come together for worship, let us come with this attitude and let's share our concerns with the one who is more attentive to our heart cries. When we come to worship, let us search our hearts, search our ways, search our attitudes, search our words. Seethooki paarka devan alaikkirar. And finally he wants justice. Because he is a righteous king, he wants righteousness in his place. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ரட்சியும் என்று நாங்கள் கதற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீர் ரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதில் களி கூர்ந்து மகிழ நாங்கள் இந்நேரத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படி நாங்கள் மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கும் போது இது ஜெப வீடு என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு, இந்த ஆலயத்தில் நீர் வாசம் செய்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு, அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் உமக்கு உம்முடைய சன்னிதானத்தில் ஊற்றிவிட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது எங்களுடைய நடைகளையும் எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.